ஆண்டவர் நம் பிணிகளை தாங்கிக் கொண்டார், நம் துன்பங்களை சுமந்து கொண்டார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாட்சி உமக்கே.
அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 1-4 முடியும். இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின் பெருந்திரளான மக்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள். அப்பொழுது தொழுநோயாளர் ஒருவர் வந்து அவரை பணிந்து, ஐயா, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்றார். இயேசு தமது கையை நீட்டி அவரை தொட்டு, நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்று சொன்னார். உடனே அவரது தொழுநோய் நீங்கியது. இயேசு அவரிடம், இதை எவருக்கும் சொல்ல வேண்டாம், கவனமாயிரும். ஆனால் நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி மோசே கட்டளையிட்டுள்ள காணிக்கையை செலுத்தும், நீர் நலமடைந்துள்ளீர் என்பதற்கு அது சான்றாகும் என்றார்.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, தர்மியான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே வார்த்தையின் வல்லமையோடு உங்களை சந்திப்பதிலே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இந்த வார்த்தையோடு நீங்களும் எங்களை சந்திக்கிறதுல சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவர் அந்த மகிழ்ச்சியை நிறைவு செய்யக்கூடியவராக நம் மத்தியிலே வார்த்தையானவர் செயல்படுகிறார் என்பதில் கொஞ்சம் கூட எங்களுக்கு ஐயமில்லை. ஏன்னா அநேகரை ஆண்டவர் வார்த்தை வழியாக தொட்டுக்கொண்டே இருக்கிறார். அநேகர் வார்த்தையின்பால் ஈர்க்கப்படுறீங்க. அந்த வார்த்தையை தேடணுங்கிற ஆர்வத்தோடு நீங்கள் அலைந்து திரிகிறீங்க. யூடியூப்பெல்லாம் சர்ச் பண்ணுறீங்க. எங்கெல்லாம் இந்த வார்த்தையினுடைய வல்லமை கிடைக்குதோ அங்கெல்லாம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும் அப்படின்னு. கண்டிப்பாக கடவுள் மகிழ்ச்சி அடைவார். ஆனால் அதோடு நம்ம நின்று விடாதபடிக்கு பாருங்கள், அதை கடந்து செல்லணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி எல்லோருமே, சிறு குழந்தைகள், வாலிப பிள்ளைகள், நிறைய பேர், அதில் ஒரு மெஜாரிட்டி வந்து வெளியில் இருந்தால் கூட நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு வாலிப பிள்ளைகள் எல்லாம், ஆண்கள், ஆண்கள் எல்லாம் கோயிலுக்கு போக மாட்டாங்க, ஒரு மாதிரி கோயிலுக்கு போனாலும் பெருசாக கடவுள் பக்தியை வெளிப்படுத்த மாட்டாங்க, அப்படியெல்லாம் இருந்தால் கூட இன்றைக்கி அநேக ஆண்கள், ஏன்னா அந்த லாக்டவுன்லலாம் அவங்களுக்கு நிறைய டைம் கிடைச்சதுனால ஆண்டவருடைய வார்த்தையின்பால் அவங்க ஈர்க்கப்பட்டு அவங்க பைபிள் படிக்கிறாங்க, குடும்பங்களை கட்டி எழுப்புகிற ஆற்றலை கற்றுக்கொள்கிறாங்க. இன்றைக்கி அந்த லாக்டவுன் டேஸில் நடந்த ஆசீர்வாதங்களாக இதையும் நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த அருமையான வேலையில் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். குழந்தைகளும் பைபிள் படிக்கணும். வீட்டில் சின்ன குட்டி பிள்ளைங்க இருப்பீங்க, வாலிப பிள்ளைகள் இருப்பீங்க. உலகத்தில் நிறைய படிப்பு, நிறைய படிக்கிறோம். நம்ம சயின்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறோம், காமர்ஸ் குரூப் எடுத்து படிக்கிறோம், இன்னும் பிஇ இன்ஜினியரிங் குரூப்ஸ் எடுத்தெல்லாம் படிக்கிறோம். எல்லா அறிவும் ஓகே. ஆனால் இந்த அறிவு இல்லை அப்படின்னா, வார்த்தையினுடைய அறிவு, கடவுளை பற்றிய வார்த்தை அறிவு இல்லை அப்படின்னா நீங்கள் தோற்றுருவீங்க. நீங்கள் எவ்வளோ படித்தாலும் நீங்கள் தோற்றுருவீங்க. நீங்கள் படிப்பில் ஒரு வெற்றி அடைய முடியல, நினச்ச டார்கெட்டை அடைய முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்குன்னு சோம்பேறியாக தூங்குறவனுக்கு நம்ம பேசவே இல்லை. அந்த கேட்டகரியை நம்ம லைனில் வரவே மாட்டாங்க. உண்மையாக உழைச்சிங்க, கஷ்டப்பட்டீங்க, இவ்வளோ தான் வந்துச்சு மார்க்கு, பெரிய அளவு சொல்கிற மாதிரி இல்லை. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நீங்கள் நின்னீங்கன்னா, அந்த நிலையில் இருக்கிற உங்களை கூட கடவுள் என்ன செய்வார், நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு உயரத்தில் கொண்டு போய் வைப்பார். அதுதான் ஆண்டவருடைய வழிகள் அதிசயமானதுன்னு சொல்கிறோம். அவர் யோசனையில் பெரியவர்னெல்லாம் நம்ம பாடுறோம்ல,
யோசனையில் பெரியவரே, ஆராதனை ஆராதனை, செயல்களிலே வல்லவரே, ஆராதனை ஆராதனை.
அவர் ஆராதிக்கிறோம் எப்படி? யோசனையில் பெரியவர், செயல்களில் வல்லவர். எப்படிப்பட்ட செயல்? உனக்கு எனக்கும் அந்த செயலை செய்து அவர் மகிமை அடைவார். ஒன்றுமில்லாத உன்னை உயர்த்தி அவர் வெற்றி அடைஞ்சு, அவர் நம்மளை வெற்றி அடைய வச்சுட்டு அவர் மகிழ்ச்சி அடைவார். கிதியோன் நீதித்தலைவர் புத்தகத்தில் பார்க்குறோமே, சண்டைக்கு போடாருனாரு, கையில் ஒன்றுமே இல்லை, சண்டைக்குரிய ஜாமான் கையில் இல்லை, கத்தி இல்லை, கேடையும் இல்லை, ஆனால் ஆண்டவர் வெற்றி அடைய செய்தார். அங்கே தான் மகிமை அடைகிறார். அதே போல தான் நம்மளும் இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க வந்து உலக போராட்டத்துக்குள்ளே நிற்கிறாங்க, ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அறியாமல் இருக்கிறாங்க. என்கிட்ட வருவாங்க, வருகிற போது நான் ஒரு சில கேள்விகள் அவங்களுக்கு பைபிள்லேருந்து அப்படி போடுவேன். அப்படி போட்டவனையும் நமக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கு என்ன நிலைமையில் இருக்கிறாங்க அப்படின்னு. அப்போது நம்ம வெறும் பாத்திரமாக தட்டிக்கிட்டு தட்டுனா சத்த வர மாதிரி நம்ம வெறும் பாத்திரங்களாக ஒழித்து கொண்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக மாறணும்னா என்ன அர்த்தம்? இதுதான், பைபிள் எடுத்து படிக்கணும். அது வந்து அப்பா அம்மா வந்து சும்மா அங்கே இங்கேயும் சொல்கிறது, பிரசங்கத்தில் கேட்குறது, அதை தாண்டியே ஒரு பவர், நான் வாசிக்கணும், நான் பைபிளை தேடணும். அப்போது ஆண்டவர் உங்களோட பேசுவார். இந்த பைபிள் வந்து உங்களோட பேசும், உங்கள் வாழ்க்கைக்கான வழியை காட்டும். நீங்கள் யாராக இருந்தாலும் நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்களேன், அநேக சாட்சியங்கள் உண்டு. நம்ம அதெல்லாம் இங்கே சொல்ல நேரம் இல்லை. அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் நாங்கள் சொல்கிறத உண்மையை உணர்ந்து, நாங்கள் என்ன வேறணும் தப்பு பண்ண சொல்லலையே, பைபிளும் எடுத்து நீங்கள் வாசிங்கன்னு சொல்கிறோம். ஒரு வேத புத்தகம் பாருங்கள், எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி இந்த பைபிள் வந்துச்சு. போன வருஷம் வந்த நல்ல சாலிடான புக்ஸ் எல்லாம் இந்த வருஷம் காணோம். பாட புத்தகங்களே மாற்றிடுறாங்க, பாடத்துக்குள்ளே தீமைகளை கொஞ்சம் நமக்கே தெரியாமல் ஒழிச்சு வச்சிட்றாங்க. பிள்ளைங்க அதையும் நன்மைன்ட்டு படிக்கிறாங்க. ஏதோ ஒரு நம்ம இந்தியாவில் ஏதோ ஒரு ஊரில் இயேசு பிசாசுன்னு சொல்லி எழுதி வச்சுருக்காங்களாம், எழுதிட்டோம். அதெல்லாம் அழிவுக்குரிய அடையாளம். ஆனால் பாருங்கள், பைபிள் எங்கே உருவாச்சு பாருங்கள், எப்படி உருவாச்சு? அது ஆண்டவருடைய கிருபையினால் எழுதப்பட்ட புத்தகம், அழிவே கிடையாது அதுக்கு. அதனால தான் இன்றைக்கி பாருங்கள், ரோட்டில் போக வச்சு ஒரு ஏழை ஒரு பிச்சை எடுக்கிறவங்க கையில் கூட இந்த பைபிள் இருக்குதுங்க. ஒரு யூடியூப் பார்த்தேன், ஒரு வயதான தாய் வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு சில ஒரு ஃபெனாட்டிக்ஸ், ஒரு ரிலீஜியஸ் ஃபெனாட்டிக்ஸ், ஒரு மதம் சார்ந்த வெறி பிடித்தவங்க வந்து அந்த அம்மாட்ட வந்து, நான் காசு கொடுக்குறேன், உனக்கு சோறு தரேன், எல்லாம் தரேன், உன் கடவுள் உன்னை எங்கே பிச்சை எடுக்க விட்டுருக்கிறாரு, நீ அந்த இயேசுவை விட்டுட்டு வெளியில் வரியான்னா. அந்த அம்மா அவ்வளவு ஞானமாக பேசினதை பார்த்து நான் உண்மையாலுமே, நம்ம கூட அந்த நேரத்தில் என்ன பேசியிருப்போம், பயந்து பேசியிருப்போம். அந்த நேரத்தில் அவங்க காசு கொடுக்குறாங்களேன்னு ஒரு வேளை சாஞ்சிருக்கலாம். நான் என்னையே தான் வச்சு பார்த்தேன், அந்த இடத்துல நான் எப்படி இருந்திருப்பேன், ஒரு வேளை அடிச்சு விடுவாங்களேன்னு பயந்துருக்கலாம், அல்லது காசு கொடுக்குறாங்களேன்னு அங்கிட்டு கவுந்துருக்கலாம். ஆனால் அந்த அம்மா, ஆண்டவர் தான்ப்பா உன்னை அனுப்பிச்சி விட்டார் அப்படின்னு சொல்லிடுச்சு. அந்த அம்மா ஒரே வார்த்தை, அப்பா எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு, கடவுள் உன்னை தான் கூட்டிகிட்டு வந்து விட்டுருக்கிறாரு, ஆண்டவர் எப்படியோ நம்மளுக்கு வாழ வைப்பார், நீ கொடுக்குற காசு பணத்தில் இல்லைப்பா கடவுளுடைய ஆசீர்வாதம். அந்த தாய் தன்னுடைய அந்த வயதான அந்த மழலை அந்த மழலையை போல் அந்த தாய் பேசின வார்த்தைகள் மிகவும் உண்மை. அப்போது இந்த ஆண்டவருக்குள்ளே அந்த அனுபவத்துக்குள்ளே கடந்து போகிறவங்க தான் இதெல்லாம் அறிய முடியும் பிள்ளைகளை. அதனால தான் சொல்கிறோம், வாலிப பிள்ளைகள்லாம் இதில் என்ன இருக்குன்னு சும்மா கேட்டுட்டு வெளியில் இருந்து ஆசீர்வாதத்தை இழந்துடாதீங்க. உங்களுக்கான வழிகளை நீங்கள் தான் அமைக்கணும். அப்பா அம்மா வந்து ஓரளவுக்கு தான் உங்களை வந்து வாழ்க்கையை ஆரம்பித்து விடுவாங்க, தள்ளி விடுவாங்க, நீங்கள் தான் ஸ்டார்ட் பண்ணி போகணும். இறுதி வரைக்கும் ஒரு வண்டியை தள்ளிக்கிட்டே வந்தோம்னா அந்த வண்டியை நம்ம எத்தனை நாளைக்கு தள்ள முடியும்? டயர்டாகிட்டு விட்டுடுவோம், தூக்கி குப்பையில் போட்டுருவோம். அப்போ வண்டியை தள்ளி விடுவாங்க, நம்ம தான் ஸ்டார்ட் ஆகணும். அப்போ உங்கள் வாழ்க்கையை எப்படி நீங்கள் உருவாக்கணும், அதில் என்னென்ன இருக்கணும், அதெல்லாம் நீங்கள் வந்து தீர்மானிக்கிறீங்க. அதில் தீர்மானிக்க வேண்டிய ஒரு முக்கியமான அழுத்தமான ஒரு காரியம், வார்த்தையான தேவன் உள்ளே இருக்கணும். ஒரு வீட்டில் ஒரு குழந்தைய வீட்டில் வந்து சாப்பிடும்போது அது ஜெபம் பண்ணாமல் சாப்பிட உட்காந்துருச்சான், அது வெளியில் விளையாட போயிடுச்சு, லேட்டாக வந்துச்சு, வீட்டில் இருக்கிறவங்களோட சேர்ந்து அமர்ந்து சாப்பிட முடியல. அப்போது அந்த குழந்தைய வந்து, நீ வந்து பனிஷ்மெண்ட்டு, நீ தனியாக தான் சாப்பிடணும்னு சொல்லி எல்லோரும் அதுக்கு தனியாக சாப்பாடு போட்டுட்டு எல்லோரும் சுற்றி நின்னாங்களாம், நீ சாப்பிடு அப்படின்னு, ஜெபம் பண்ணிட்டு சாப்பிடணும் அப்படின்னு. அப்போ அந்த பொண்ணு அழகாக ஜெபம் பண்ணிச்சான், ஆண்டவரே, திருப்பாடல் 23 எடுத்து, என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்திருக்கிறீர், என் தலையில் நறுமண தைலம் பூசுகிறீர் அப்படின்னு சொல்லி சுற்றி இருக்கிறவங்கள வீட்டுக்காரங்களெல்லாம் எதிரி ஆகிருச்சான். பாருங்கள், பைபிளை படிச்சிருக்கிற பிள்ளைங்க எவ்வளவு லாபகமாக ஞானமாக கூட அந்த சூழலை வந்து ஒரு எளிமையாக மாற்றக்கூடிய அளவுக்கு கடவுள் ஞானத்தை கொடுக்குறாரு பாருங்களேன். அதனால் இன்றைக்கி நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகள் வார்த்தையான தெய்வத்தை நீங்கள் அறிந்து கொள்ளணும்னு நாங்கள் ஆசைப்பட்றோம். இன்றைக்கி நிறைய பேர் பக்தியில் இருக்கிறோம், பக்தி மார்க்கத்துக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு வந்து பக்தி மார்க்கத்தை உருவாக்குறதுக்காக வரலை, என் பேரை சொல்லிவிட்டு எங்கேயோ ஒருத்தன் பக்தியில் இருந்தால் போதும் அப்படின்னு இல்லை. கிறிஸ்தவம் என்பது வாழ்வு முறை, வாழ்வியல் முறை. இப்போ ஒரு சில மதங்கள் இருக்குது, அவங்க போய் அவங்க ஜெபம் பண்ண வேண்டிய இடத்துல ஜெபம் பண்ணிவிட்டு வீட்டுக்குள்ளே வந்து வேறு மாதிரி வாழலாம், பிஸ்னஸை வந்து வேறு மாதிரி பண்ணலாம், செய்ய வேண்டிய கடவுள் கடமையை நான் நிறைவேற்றினேன். அது அந்த பக்கம், இந்த பக்கம் எனக்கு காசு வேணும், ஸோ ஐ என்ன வழியில் வேணாலும் நான் போவேன். ஆனால் நம்மளுடைய கிறிஸ்தவம் என்பது அப்படி அல்ல. வாழ்வும் உன்னுடைய ஜெபமும் இணைந்து செல்லக்கூடியது. அதனால தான் நம்ம கிறிஸ்தவர்களுக்கு நிறைய போராட்டங்களும் வாழ்வியல் துன்பங்களும் ஜாஸ்தியாக இருக்கும். அதை நம்ம அறிந்து கொள்ளணும், ஏன் இப்படி இருக்குது, நம்ம அதனால் என்ன நம்ம பெற்றுக்கொள்கிறோம் என்பதை அறிந்து கொள்கிற பிள்ளைகள் வெற்றி அடைகிறாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க. அதை அறிந்து கொள்ள முடியாதவர்கள் தான் என்ன செய்கிறாங்க, 1000 கேள்வி, இந்த கடவுளை நம்பினதுனால என்னென்ன என்ன கிடச்சிச்சு, இந்த கோயிலுக்கு போனதுனால என்ன வந்துச்சு எனக்கு அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேட்டு அவங்க கடைசியில் எங்கே போவாங்க, பிசாசு காத்திருக்கும் அவங்கள கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஏன்னா அவங்க ஆண்டவரை கேள்வி கேட்டுட்டாங்க அப்படின்னாலே பிசாசு பக்கம் அவங்க நடக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால தான் சொல்கிறோம், ஆண்டவருடைய காரியத்தை நம்ம சரியாய் அறிந்து கொள்ளணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். இன்றைக்கி நற்செய்தியில் பாருங்கள், இயேசு மலையிலிருந்து இறங்கிய பின், இதில் வந்து ஒரு கான்செப்ட் வருது பாருங்களேன், ஒரு தொழுநோயாளரை அவர் சுகப்படுத்துகிறார். ஒரு தொழுநோயாளர், உங்களுக்கு இதெல்லாம் தெரியும், தொழுநோயாளர். இந்த தொழுநோயாளரை பற்றி தான் நம்ம வந்து சிந்திக்கிறோம். இந்த தொழுநோய் என்பது என்ன நம்ம பார்க்குறோம், மேலோட்டமாக நமக்கு தெரியும். இந்த தொழுநோய் அப்படிங்கிறது வந்து ஒரு விரும்பத்தகாத ஒரு அடையாளமாக இருந்துச்சு, நோயாக இருந்தது. அப்போ இந்த தொழுநோய் மத்தை வந்து பார்த்திங்கனாக்கா, மத்தை நற்செய்தியை நீங்கள் வாசிக்கும் போது முதல்ல சொல்ல வேண்டிய சில, முதல் அதிகாரம், 2வது அதிகாரத்தில், 5வது அதிகாரத்தில் பார்த்திங்கனாக்கா மலைப்பிரசங்கம் ஆரம்பிக்கும். மலைப்பிரசங்கம் ஆரம்பித்து அதனுடைய எக்ஸ்டென்ஷன் 5வது அதிகாரம் போகும், 6வது அதிகாரம் போகும், 7வது அதிகாரம் வரைக்கும் போகும். 3 அதிகாரம் மலைப்பிரசங்கத்தை விளக்கி சொல்லக்கூடிய ஒரு அடையாளமாக இருக்கும். அப்போ மலைப்பிரசங்கம் ரொம்ப முக்கியமான ஒரு பிரசங்கம். அது வந்து டாக்ட்ரின், கடவுள் வந்து இந்த மனுஷங்களுக்கு தன்னுடைய படிப்பினையை அழுத்தமாக கொடுக்குற ஒரு அடையாளம். இப்போ மலையில் எதுக்கு போய் மத்தேயு போய் இயேசுவை உட்கார வச்சார் அப்படின்னா, இந்த எழுதுகிறவங்க வந்து இயேசு எங்கே உட்காரணுங்கிறதையும் டிசைட் பண்ணுவாங்க. மலையின் மீது ஏறினார் அப்படின்னா ஏமா கீழே நின்று சொல்லலையா, அவர் மலையிலேருந்து சொல்கிறார். எதுக்கு மலை, கடவுள் வாழுகிற இடம், அங்கிருந்து தான் மோசேக்கு சட்டங்கள் கிடைச்சிச்சு. அப்போ இயேசு மலையிலேருந்து சொல்கிறாருன்னா அது 10 கட்டளைக்கு இணையான சில சட்டத்திட்டங்கள், டாக்ட்ரின்ஸ், அதுதான் நம்மளுடைய கோட்பாடுகள். அதனால் மலையிலேருந்து ஏறி கொடுக்குறார். அப்போ மலையிலேருந்து கொடுக்குற போது அவர் என்ன செய்கிறார், மலையிலிருந்து இறங்கிய பின், அதெல்லாம் முடித்த பிற்பாடு அவர் இறங்கிய பின் தொழுநோயாளரை சுகப்படுத்துகிறார். இதுதான் மத்தேய நற்செய்தியில் வரக்கூடிய முதல் புதுமை, முதல் ஒரு 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 குணப்படுத்தக்கூடிய ஒரு புதுமை, மிராக்கிள் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஹீலிங் மிராக்கிள். இது வந்து மத்தேய நற்செய்தியில் முதல்ல வைக்கிறார் மத்தேய். ஏன் அப்படின்னு செய்கிறார் அப்படின்னா, மலையில் கொடுக்குற டாக்ட்ரினும் அவர் இறங்கி வந்து செய்கிற இந்த ஹீலிங் மினிஸ்ட்ரியும் இட்ஸ் போத் ஈக்குவல், ரெண்டுமே இணைந்து போகக்கூடிய காரியம். அப்போது முதல்ல இருக்கிறது இந்த டாக்ட்ரின், அதுக்கு இணையாக அதுக்கு அடுத்து வரக்கூடிய அடிப்படையான காரியம், அதை ஒட்டிய விஷயந்தான் இந்த இது. இப்போ மத்தேயு பாருங்கள், இந்த யூதர்களுடைய பார்வை, மத்தேயு வந்து ஒரு யூதர், அவர் ஒரு யூதர்களுக்கு தான் இந்த பைபிள் எழுதுகிறார். அதனால தான் இந்த மாதிரியான நுவான்ஸ் எல்லாம் அதில் வைக்கிறார். மார்க் வேறு மாதிரி எழுதியிருப்பார், லூக்கா வேறு மாதிரி எழுதியிருப்பார், ஏன்னா அவங்க எழுதுகிற ஆடியன்ஸ் வேறு. இப்போ ஒரு சிறு பிள்ளைகளுக்கு நாங்கள் பிரசங்கம் வைக்கிறோம்னா கண்ணே மணியன் நாங்கள் குழஞ்சி பேசுவோம், அதை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வேறு மாதிரி ஆகிடும். பெரியவங்களுக்கு பேசுவோம், பெரியவர்களுக்கு பேசுகிற மாதிரி பேசுவோம். அதே மாதிரி தான் எந்த குழுவுக்கு அவங்க பேசுகிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க தங்களுடைய நடைகளை மாற்றினாங்க. இப்போ மத்தேயு யூதர்களுக்கு எழுதுகிறாரு, அதனால் யூதர்கள் விரும்புகிறபடியாக சில அடையாளங்களை எல்லாம் வைக்கிறார். அப்போ பாருங்கள், இந்த யூதர்களுடைய பார்வையில் வந்து இந்த தொழுநோய் அப்படிங்கிறது ஒரு கீழ்த்தரமான, அவங்க எப்போதுமே அதை ரொம்ப கீழே தான் பார்த்தாங்க இந்த நோய் வந்து. ஏன் அப்படி பார்த்தாங்க, அவங்களுடைய மனதில் இருந்த ஒரு அடையாளம் என்னென்னா, இது கடவுளுடைய கோபத்தினுடைய விளைவு, இந்த தொழுநோய் மட்டும், மற்ற நோய்கள்லாம் இருந்துச்சு. அவங்களுக்கும் சுகர் ப்ராப்ளம் இருந்திருக்கும், அவங்களுக்கும் கிட்னி ப்ராப்ளம் இருந்திருக்கும். இப்போ தான் நமக்கு எல்லாமே தனித்தனியாக எடுத்து காட்டுறதுனால நமக்கு எல்லாமே, அப்போல்லாம் என்னென்னு தெரியாத ஏதோ ஒரு வியாதி அப்படி இருந்தாங்க. ஆனால் இந்த தொழுநோய் என்பது வெளியில் வெளிப்படையாக தெரிகிற ஒரு நோய். அப்போ இந்த நோயை வந்து அவங்க ரொம்ப கீழ்த்தரமாக, இந்த தொழுநோய்காரங்களுக்கு நிறைய சட்டத்திட்டம், அவங்க மணி அடிச்சுக்கிட்டு வரணும். அவங்க எப்படி டிஸ்கிரைப் பண்ணப்பட்டாங்கன்னாக்கா, அன்கிளீன், அவங்க நோயாளிகள்னு கூட அவங்கள அவங்க இது பண்ணலை, தே ஆர் சிக் பீப்புள் அப்படின்னு கூட அவங்க சொல்லலை, தே ஆர் அன்கிளீன் பீப்புள். அதாவது அவங்க வந்து ஒரு சுத்தமில்லாத, பரிசுத்தம் இல்லாத, ஒரு தூய்மை இல்லாத, அந்த அடையாளப்படுத்தினாங்க, அன்கிளீன் அப்படி தான் அடையாளப்படுத்தினாங்க. அப்போ அவங்களுடைய எண்ணம் என்னென்னா, இது கடவுளுடைய கோபத்தோட டைரக்ட் எஃபெக்ட், அப்படி தான் யோசித்தாங்க. பைபிளில் கூட நம்ம பார்க்குறோம் பாருங்களேன், மிரியம், கேக்கசி, உரியா இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த தொழுநோய் வந்தது. அதெல்லாம் எப்படி வந்தது? கடவுளுடைய கோபத்தின் விளைவாக வந்தது. அப்போ ஏன் கோபம் வந்துச்சு? அவங்க பாவம் பண்ணாங்க, அந்த பாவத்திற்கு டைரெக்டாக கடவுள் அட்டாக் பண்ணார். இது கடவுளுடைய கோபத்தினுடைய விளைவு அப்படின்னு பார்த்தாங்க. அதனால தான் இந்த யூதர்கள் கூட இந்த நோயை கடவுளுடைய அடையாளமாக கோபத்தினுடைய அடையாளமாக பார்க்குறாங்க. அப்போது இன்றைக்கி நீங்கள் இதில் கூட நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக பாருங்கள், இயேசு சாமி சொல்கிறார், நீர் போய் உம்மை குருவிடம் காட்டி. குருவிடம் எதுக்கு போய் காட்டணும்? வேறு எந்த நோய்க்காவது அப்படி பைபிளில் இருக்கா? இல்லை, நீ குருவிடம் போய் காட்டுன. தொழுநோய்காரங்களுக்கு தான் இருக்குது, குருவிடம் காட்டி. ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கிறதுன்னா, அந்த காலகட்டத்தில் இந்த தொழுநோய்க்கு மருத்துவர் என்பவர் கிடையாது. தொழுநோய்க்கு மருத்துவம் பார்க்குற சூழல் கிடையாது. ஏன்னா இது கடவுளிடமிருந்து வந்த ஒரு பெரிய வேதனை, ஒரு கோபம், இந்த கோபத்தின் விளைவு. அப்போ கடவுள் தான் இவங்களை குணப்படுத்த முடியும் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு சுகம் கிடைக்குதுன்னா அது கடவுளிடமிருந்து தான் வரும் அப்படின்னு நம்புகிறாங்க. அப்போது அதனால தான் அந்த இடத்துல ஒரு குருவானவர் இடத்துல போய் காட்டணும். ஏன்னா குரு தான் கடவுளிடமிருந்து இவனுக்கு விடுதலை கிடைச்சிருக்காங்கிறத அங்கீகரிக்கிற ஒரு அடையாளம். அதனால் பாருங்கள், இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு இப்படி தான் புரியப்படும், விளங்கும்படியாக எழுதியிருக்கிறாங்க. இப்போ இந்த ஒரு சூழலில் தான் நாம் வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை வச்சு பார்க்கும்போது, ஆண்டவர் பாருங்கள், இவர் வந்து ஒரு கடவுளுடைய ஒரு வல்லமையை வெளிப்படுத்துகிறார். ஏன்னா அது கடவுளிடமிருந்து வரக்கூடிய கோபம். அப்போ கடவுள் தான் இதை குணப்படுத்த முடியும். அப்போ அந்த இடத்துல இயேசு நின்று குணப்படுத்துகிறார். அப்போ இயேசு உலகத்துக்கு என்ன சொல்கிறாருன்னா, கடவுளுடைய மகன், இவர் கடவுளாக இருக்கிறார் என்பதை விளங்க பண்ணுகிற ஒரு அடையாளம். சில பேர் சொல்கிறாங்க, கடவுள்னு இயேசு எங்கே சொல்லியிருக்கிறாரு? இயேசு ஒரு இடத்துலையும் கடவுள், நான் தான் கடவுள், எல்லோரும் வந்து உட்காருங்க, என்னை வழிபடுங்க அப்படின்னு அவர் சொல்லவே இல்லை. கண்டிப்பாக அது சொல்லியிருந்தாருன்னா அவர் கடவுளாக இருக்க முடியாது. கடவுள் தன்னுடைய அன்பான செயல்களால் தான் தன்னுடைய கடவுள் தன்மையை விளங்க பண்ணுறார். நம்ம கூட ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறோம், தற்செயலாக நடக்குதா அல்லது கடவுளுடைய செயலாக நடக்குதா அப்படின்னு. அதில் கடவுள் எல்லாத்தையும் பை சான்ஸில் வைக்கிறார், எல்லாத்தையும் எதேச்சியான செயலை போல வைத்து அவர் அந்த 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 மறைமுகமான தன்மையில் தான் அவருடைய கடவுள் தன்மையை வெளிப்படுத்துகிறாருன்னு ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சொன்னார்னு நாங்கள் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறோம். அப்போ கடவுள் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி நிற்பதில்லை பாருங்களேன். அப்போ கடவுள் பாருங்கள், இந்த இடத்துல கூட அவர் தன்னை இயேசு கடவுள் என்பதை எந்த விதமாக அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறாருன்னா, அந்த தொழுநோயாளரை குணப்படுத்தி தன்னை கடவுளுடைய அந்த அடையாளமாக அவர் அந்த இடத்துல வைக்கிறார். அதே போல் பார்த்தீங்கன்னாக்க, ரெண்டு அரசராகமத்திலையும் இதனுடைய ஒரு குறிப்பை நம்ம பார்க்கலாம். 5:7 நாமான் வந்து சிரியாவிலேருந்து அரசன்ட்ட கடிதம் வாங்கிக்கிட்டு வருவான். இஸ்ரவேலில் ஒரு இறைவாக்கினர் இருக்கிறாரு, அவர்கிட்ட போனால் தொழுநோய் நீங்குதாமா, அவர் குணப்படுத்துகிறார் அப்படின்னு. அவன் நேராக போய் அரசன்ட்ட கொடுத்துருவான். அரசன் அதை பார்த்துட்டு என்ன சொல்கிறான், நம்ம அரசன் பார், சிரியா நாட்டுக்கான என்கிட்ட சண்டை போடுறதுக்காக ஒரு 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 பிளான் பண்ணுறான் அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறான், இஸ்ரேல் அரசன் அம்மடலை படித்தவுடன் தன் ஆடைகளை கிழித்து கொண்டு, நான் என்ன கடவுளா, பாருங்கள் எப்படி கேட்குறார், நான் என்ன கடவுளா, உயிரை கொடுக்கவும் உயிரை எடுக்கவும் என்னால் இயலுமா, அவன் சண்டை போடுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பை தேடித்தான் இப்படி தான் செஞ்சிருக்கிறான். அப்போ அந்த வார்த்தை பாருங்களேன், நான் என்ன கடவுளா, தொழுநோயை நான் சுகப்படுத்துறதுக்கு நான் என்ன கடவுளா. அப்போ இந்த தொழுநோயை குணப்படுத்துறது கடவுள் மட்டும்தான் செய்ய முடியும் அப்படின்னு நம்பின நம்பிக்கை முறை இஸ்ரேல் மக்கள் மத்தியில் ஆதி காலம் தொட்டு இருந்திருக்கிற. அப்போ இந்த ஒரு நிலையில் தான் இயேசு சாமி என்ன செய்கிறாரு, அந்த நோயை நீக்கி அவர் என்ன உறுதி செய்கிறாருன்னா, இதோ நான் உனக்கு கொடுத்துருக்கிற டாக்டரின் எல்லாமே நான் கடவுளாக இருந்து கொடுத்துருக்குறேன். அதை எங்கே உறுதி செய்கிறாரு, இந்த தொழுநோயை அவர் நீக்கி கடவுளிடமிருந்து வரக்கூடிய அந்த விடுதலையை தான் கொடுத்து, தான் கடவுள் என்கிறதை உறுதி செய்து, தான் பேசியதெல்லாம் கடவுளுடைய வார்த்தையாகவே இருக்கிறது, ஆகவே இதை நீங்கள் நம்புங்க, ஏற்றுக்கொள்ளுங்கிற உறுதியை கொடுத்துருக்கிறார். இதையெல்லாம் தாண்டி இயேசு இன்னொரு இடத்துல நமக்கு எங்கே வெளிப்படுத்தினார் தன்னுடைய கடவுள் தன்மை என்ன, கல்வாரி மலையில் ரத்தம் சிந்தி, ரத்தம் சிந்தி. இந்த தொழுநோயாளர்கள் அப்படியே ஊஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும், அவங்க எல்லாம் ரத்தம்லாம் சுண்டி போயிடும், அவங்களுடைய உடம்பெல்லாம் அழுகி போயிடும். அப்போ பாருங்கள், அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களை இவர் தொட்டு சுகப்படுத்துகிறார். அப்போ தொட்டா இவங்களுக்கு ஒட்டிக்கும், ஆனால் இயேசுவுக்கு தொழுநோய் வரவே இல்லை. ஏன்னா இயேசுவினுடைய ரத்தம் சகல பாவங்களையும் மன்னிக்கிற ரத்தம், சகல நோய்களையும் சுகமாக்குகிற ரத்தம். அதனால தான் அவருடைய ரத்தம் வந்து அந்த இடத்துல தீட்டுப்படவும் இல்லை, அந்த நோயினால் பாதிக்கப்படவும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் கடந்த நிலையில் இருக்கிறார். அப்போ இயேசுவினுடைய பரிசுத்த இரத்தத்திற்கு வல்லமை உண்டு அப்படிங்கிறத அவர் கல்வாரி மலையில் நமக்காக அதை முழுவதுமாய் இழந்து தான் அதை வெளிப்படுத்தினார். முதல் வாசகத்துக்கு போங்க. அங்கே உடன்படிக்கை விருத்த சேதனம். இந்த உடன்படிக்கையினுடைய அடையாளம் எங்கே உறுதி செய்யப்பட்டதுன்னா விருத்த சேதனத்தில். அப்போ விருத்த சேதனம் முன்னாடி இருந்துச்சா, கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கை முன்னாடி இருந்துச்சா? நம்ம பார்க்குற போது பவுலடியாருடைய அந்த கடிதத்தில் நிறையா அதை குறித்து பேசுகிறாரு. அதில் வந்து ஆபிரகாமுக்கு வந்து முன்னாடி இருந்தது விருத்த சேதனமா அல்லது நம்பிக்கையா? பாருங்கள், விருத்த சேதனம் பேறு பெற்றோர் விருத்த சேதனம் செய்து கொண்டோர் மட்டுமா, செய்யாதோரும் கூடவா? ஆபிரகாம் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டார், அதை ஆண்டவர் அவருக்கு நீதியாக கருதினார் என்றோமே. அவர் எந்த நிலையில் இருந்தபோது கடவுள் அவருக்கு அவ்வாறு கருதினார்? ரோமையர் 4:9 இறைவசனத்திலேருந்து வாசிக்கிறேன். விருத்த சேதனம் செய்து கொண்ட நிலையிலா, செய்து கொள்ளாத நிலையிலா? விருத்த சேதனம் செய்து கொண்ட நிலையில் அல்ல, செய்து கொள்ளாத நிலையில்தான் அவர் கடவுளுடைய நம்பிக்கையாளராக அவர் கருதப்பட்டார். விருத்த சேதனம் இல்லாத நிலையிலேயே அவர் கொண்டிருந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடவுளுக்கு ஏற்புடையவர் என்று கருதப்பட்டார். அதை உறுதிப்படுத்தும் அடையாளமாக விருத்த சேதனத்தை பெற்றார். அப்போ விருத்த சேதனம் என்பது அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்துகிற அடையாளம். அதனால் இன்றைக்கி நம்ம நினச்சி கொள்ளக்கூடாது, இந்த விருத்த சேதனம் என்கிற ஒரு அடையாளம் வந்து நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக தான் இருக்கிற ஒழிய அது விருத்த சேதனத்துக்குள்ளே போகும்போது நமக்கு நம்பிக்கை வந்துடுது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால தான் நம்ம சொல்லுகிறோம், கலாத்தியர்கள் எழுதப்பட்ட திருமுகத்திலலாம் அவர் சொல்வார், விருத்த சேதனம் செய்து கொள்வதும் செய்து கொள்ளாமல் இருப்பதும் ஒன்றே, புதிய படைப்பாவது இன்றியமையாதது. அப்போ நான் புதிய படைப்பாய் மாறணும்னா என்ன செய்யணும்னா, நான் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த அடையாளத்தை நான் பார்க்கணும். அப்போது இங்கே தொழுநோயாளருடைய அடையாளத்தையும் நான் பார்க்கணும். இப்போ அந்த தொழுநோயாளருடைய அடையாளத்துக்குள்ளே நாம் நின்று கொண்டு இருப்போம் பல விதத்தில். அன்று வந்து அந்த தொழுநோய் அப்படிங்கிறது உடல் சார்ந்த தொழுநோய். இயேசு சாமி உடல் சார்ந்த விடுதலைக்காக வரலை, அதுக்கு தான் மலையில் முதல்ல பிரசங்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வந்து உடல் சார்ந்த நோயை தொடர்றாரு. அப்போ முதல்ல வந்தது எது? டாக்டரின். அந்த டாக்டரின் எதுக்காக? பகைவனை அன்பு செய், நீ எல்லாரையும் ஏற்றுக்கொள், மன்னித்திரு அப்படின்னு மலை பிரசங்கத்தில் பார்க்குற சில அற்புதமான காரியங்கள், அதெல்லாம் எதை எதுக்கான ஒரு விடுதலை? ஆத்மாவுக்கான விடுதலை. அப்போ இந்த ஆத்மாவுக்கான விடுதலையை கொடுக்குற ஆற்றல் எங்கே இருக்குதுன்னா, நம்மளுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கிறது, கடவுளிடம் இருக்கிறது, நம்ம செயல்படுகிற விதத்தில் இருக்கிறது. அப்போ இந்த ஆத்மா இன்றைக்கி தொழுநோயினால் பாதிக்கப்பட்டு கிடக்கும். தொழுநோயை ஒத்த அன்கிளீன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் அது பல்வேறு விதமான பாவங்களாலும் வேதனைகளாலும் அது என்ன செய்யுது, சூழப்பட்டு கிடக்குது. பைபிளில் நிறைய இடத்துல இருக்குது அது என்னென்ன அப்படின்னு, சீற்றம், கோபம், காமம், பரத்தமை, அது இது எல்லாமே இருக்குது. தூயாவிக்கு எதிரான பாவம் எல்லாமே அன்கிளீன்னஸ். அப்போது நாம் இந்த தொழுநோயிலிருந்து நாம் மீட்கப்படணும்னா நாம் என்ன செய்யணும்? இயேசுவை நோக்கி போகணும், அவருடைய இரத்தத்தை நம்பணும். வெறுமையான விருத்த சேதனத்தினுடைய அடையாளம் அதோடு நின்றுடலை. ஆண்டவர் வந்து அந்த விருத்த சேதனத்தோடு அப்படியே கூட்டிகிட்டு போகல, அதை கடந்து இயேசுவினுடைய வல்லமைக்குள்ளே நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டார். அப்போ நாமும் என்ன செய்யணும்? ஆரம்ப நிலையில் ஏதோ ஒரு அடையாளம் நமக்கு இருந்திருக்கலாம். ஆரம்ப நிலையில் நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு ஏதோ ஒரு மனிதர்களோ, ஏதோ ஒரு சூழலோ, ஏதோ ஒரு ஆலயமோ, ஏதோ ஒரு படமோ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் நாம் அடுத்த கட்டமான விசுவாச நிலைக்கு உயர்ந்து போகிற போது இந்த விருத்த சேதனத்திற்கு ஒப்பான நிலைகளை தாண்டி நாம் இயேசுவினுடைய பரிசுத்தமான கல்வாரி மலையினுடைய அபிஷேகத்துக்குள்ளே போகணும். இதைத்தான் நிறைவுன்னு ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. என் அன்புக்குரிய இறை மக்களே, நீங்கள் யோசித்து பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் எந்த தொழுநோய்க்குள்ளே நீங்கள் அடைக்கப்பட்டு கிடக்கிறீங்க? எந்த விதமான ஒரு அன்கிளீன்னஸ், ஏதாவது ஒரு தூய்மை இல்லாத நிலை கிடக்குது? அதையெல்லாம் மன்னிக்கிற, பாவங்களை மன்னிக்கிற வல்லமை ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. அப்போது நீங்கள் ஆண்டவரை நோக்கி போவது, ஆண்டவரை நோக்கி போய் மன்னிப்பு கேட்பது, ஆண்டவர் எதை செய்ய சொல்கிறாரோ அதை செய்வது, இந்த இரண்டிலும்தான் நம்மளுடைய நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு. ஆபிரகாமுக்கு நம்பிக்கையினுடைய ஆழம் எங்கே வெளிப்பட்டது? மகனை போய் பலி கொடு செயல்பாடும். யாக்கோபா தான் சொல்கிறாரு, நீ செயல்படாத விசுவாசத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. அப்போ ஆபிரகாம் செயல்பட்டார், அதனால தான் விசுவாசத்தின் தந்தையன் அழைக்கப்பட்டார். இன்றைக்கி உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் நிரூபிக்கப்பட வேண்டும். அப்படி நிரூபிக்கப்படுகிற போது ஆண்டவருடைய பரிசுத்த இரத்தத்திற்கு நீங்கள் ஒரு பங்காளர்களாக மாறுவீங்க. அப்போ தான் அவர் கொடுத்த விலை கொடுத்து வாங்கின அந்த வார்த்தை உங்களுக்குரியதாய் மாறும். சிந்தித்து பாருங்கள், ஆண்டவர்கிட்ட அந்த ஞானத்தை கேளுங்க. எந்த சூழலிலிருந்து நான் வெளியில் வரணும்னு ஆண்டவர் உங்களுக்கு வழிகாட்டுவார். உங்களை அவர் நெறிப்படுத்துவார். உங்களை பரிசுத்தப்படுத்தி அவர் வாழ்விப்பார். தொடர்ந்து ஜெபிப்போம். ஆமென்.